In the late 18th century,
18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரஷ்யாவில் பேரரசி காத்ரின் பல வெளிநாட்டு தூதர்கள் புடைக்குழு தனது பேராசியின் தென்பகுதிக்கு பயணம் செய்ய இருப்பதாக அறிவித்தாள். அப்பகுதியின் ஆளுநர் கிரெகரி மோட்மிக்கின் ஒருவர்களை மிகவும் கௌரவ விரும்பினார். நாட்டின் சாதனைகளை சாட்சிப்படுத்த அதிகம் முயற்சித்தார். பயணத்தின் பகுதியாக காத்ரின் நிபர் நதியில் மிகுந்து கொண்டு ஊழியக்கார மகிழ்ச்சியான கிராம மக்கள் நிறைந்த கரையோரமாக செழிப்பான கிராமங்களை தூதர்கள் பெருமையாக்க காட்டினாள். அங்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அது எல்லாம் கண்காட்சித்தான். அட்டையால் செய்யப்பட்ட கடைகளும் வீடுகளையும் மோன்ட்மார்க்கின் உருவாக்கியிருந்தன சொல்லப்பட்டது. ஒரு செழிப்பான பொருளாதார என்ற எண்ணத்தை உருவாக்க சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் போன்ற குடியானவர்களை நிற்க வைத்தனர். நீதியின் திருப்பத்தில் அழுக்க மறைந்த உடனே போட்மாக்கின் ஆட்கள் கதிரின் அடுத்த வரப்போகிற இடத்துக்கு ஆயத்தம் செய்யமான கிராமத்தை கலைக்கிற சென்ற ஆட்டின் பாதையில் வந்திருந்தனர். சிறப்பாக இருக்கும் என்ற பிறரை நம்புவது பற்றி இப்போது இது சொல்வதாப்படுகிறது. நாம் மிக சிறப்பாக இருந்தபோது தோற்றமளிக்க விரும்புவது மனித இயற்கை குணம். இதனால்தான் நம்மில் அநேக வீட்டின் வெளித்தோற்றத்தை நன்றாக செய்வோம். இளம் ஆரோனியா ஆசிரியத்துவ சகோதரர்கள் அந்த விசேஷத்தர்களை ஒருவேளை குறைக்க வருபவர்கள் என்பதற்காக ஒவ்வொரு குடியும் சரி செய்து நாம் கடமைகளை உழைக்கிறோம். நமது காலக்கணிகளை பரிசிட்டு செய்வதும் நாம் நன்கு மனமாயிருக்க செய்வோம். வீட்டு போதர்கள் வரும் முன்பு அசுத்தமான பாத்திரங்களை ஒழித்து வைப்பதும் தவறில்லை. எனினும் எல்லாம் மீறும் போது கவர விரும்ப வஞ்சை பயன்படுவதிலிருந்து ஏமாற்றுவதாக பொறுப்படுகிறது. தாங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தாங்கள் உதிர்களை என்னை கனம் பண்ணீர்கள், அவர்கள் இருதுமோ எனக்கு தூரமாயிருக்கிறது என கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கை குறைகளை உயர்த்திருக்கிறார். தங்கள் இருதயங்களை தாழ்மையாக உணர்வு உண்மையாகவும் இருந்து பாவிகளை ரட்சிக்கர் புரிந்து கொண்டு மனதுருக்கவும் இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதி இருக்க வேண்டிய ஜனங்களை அடக்கி உலகத்தின் புகழுக்காகவும் செல்வாக்குக்காகவும் நீதியானவர்களைப் போல் இருக்க முயற்சி செய்த ஐயக்காரர் பரிசேயர் சாதுசேயர் போன்ற மாயக்காரர்களுக்கு எதிராக நீதியின் கோபத்தால் எழுப்பினார். அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களுக்கு ஒப்பாயிருக்கின்றார்கள். அவர்கள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளவே மறித்தவர்களின் எலும்புகளில் சகல அசுத்துகளினாலும் நிறைந்திருக்கும் என கர்த்தர் ஒப்பிட்டார். நமது நாளில் தாங்கள் பாவங்களை மறைக்கவும் அல்லது தாங்கள் பெருமையினால் அல்லது வீண் ஆசையினால் மகிழ்ந்திருக்கவும் முயற்சி ஆசிரியத்துவ தரித்தவர்களுக்கு கர்த்தர் அது போன்ற பலத்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், அவர்கள் இப்படியே செய்யும் போது பரலோகம் அவர்களை விளங்கும், கர்த்தரின் ஆவி துதிக்கும். அது விலகப்படும் போது அந்த மனுஷரின் ஆசாரியத்துவம் அதிகாரத்துக்கு ஆமென். இது ஏன் நடக்குகிறது? எபிசியர் குறித்து நாம் உள்ள ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டோம் என வெளிப்படுத்தவன் சொன்னது போல் சில சமயங்களில் நான் சுறுசுறுப்பாகவும் ஒப்பு கொடுத்தவர்களாகவும் தோற்றமளிக்க என முயற்சி செய்ய வேண்டும். சில விஷயங்களில் தேவத்தன்மையின் வடிவத்தை அந்த வல்லமை என தவறாக நினைத்து ஒருவேளை நாம் சூஷ்யத்தின் சரசமத்தில் நமது கவனத்தை எளிதாக இருந்திருக்கலாம். தனிப்பட்ட ஆதாயத்திற்கு அல்லது அனுகூலம் பெற பிறரை கௌர சிஸ்துவத்தின் வெளிப்படையான கருத்துக்களை நாம் திரும்பும் போது அது மிகவும் ஆபத்து நானாயிருக்கிறது. அப்போது தான் நமது பரியோசரின் எல்லைக்குள் நுழைகிற ஆபத்தில் இருக்கிறோம். உடனடிய பாதை மாற்றத்தை செய்ய நமது இருதயங்களை சோதிக்க வேண்டிய இக்கட்டான நேரம். நாம் இருப்பதை விட சிறப்பாக தேவனுக்காக தூண்டுதல் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஆனால் நமது சபை அழைப்புகளிலும் காணப்படலாம். உதாரணமாக அவரிடத்திற்கு தலைவரான ஒரு ஆர்வமிக்க இலக்கை ஏற்படுத்த ஒரு பிணைத்துக்கு எனக்கு தெரியும். அந்த இலக்குக்குள் தகுதியானவர்களை தோன்றிக்கைக்கு அவர்கள் பெரிய கவர்ச்சியான அறுப்புகளை அல்லது எண்ணிக்கைகளும் சதவீதிகளும் கவனம் செலுத்தினர். இந்த இலக்குகள் கலந்துரையாடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட பின்பு அப்பிணிய தலைவர் ஏதோ ஒன்று தொல்லைப்படைத்து தொடங்கியது. அவர் அண்மையில் விதவையாக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் வைத்திருக்கும் இளம் தாய் போன்ற தனது பிணையத்தின் அங்கத்தினர்களை பற்றி நினைத்தார். சகோதரர்கள் அவர் தனிமை அல்லது கடுமையான உடல்நலம் மற்றும் சாப்பிட இல்லத்திற்கு போன்றவர்களை கஷ்டப்படும் அங்கத்தினர்களை பற்றி சிந்தித்தார். பிரிந்த திருமணங்கள், போதை பழக்கங்கள், வேலையில்லை மற்றும் மனநோயால் போராடி கொண்டிருக்கும் அங்கத்தினர்களை பற்றி நினைத்தார். அவர்களை பற்றி நினைத்ததை விட்டவும் தனியே ஒரு தாழ்மையான கேள்வி கேட்டார். நமது புதிய இலக்குகள் இந்த அங்கத்தினர்களின் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? நமது ஊழியம் என்ன என அவர்கள் முதலில் கேட்டிருந்தால் அவர்கள் பிணிய இலக்குகள் வித்தியாசமாக இருந்திருக்குமோ என ஆச்சரியப்பட்டதை தொடங்கினார். ஆகவே இந்த பிணிய தலைவர் தான் ஆலோசக குழுவை கூட்டி அவர்கள் கவனத்தை ஒன்றாக திருப்பினார். பசி உள்ளவரையும் வரியாதவர்களையும் வியாதியாஸ்திரிகளையும் உபத்துப்படுத்துவரையும் அவர்கள் அருகே கடந்து போக பணி அவர்களை கவனிப்பதிருப்பதை அனுமதிப்பதில்லை என தீர்மானித்தனர். இந்த இலக்குகளை வெற்றி எப்போதும் மனிதர்களால் அளவிடப்பட முடியாது என அறிந்து அவர்கள் புதிய இலக்குகளை ஏற்படுத்தினார்கள். ஏனெனில் ஒருவர் தனிப்பட்ட சாட்சியும் தேவ அன்பையும் அல்லது பிறர் மீது மனந்துருக்கத்தையும் எப்படி அளவிடும்? ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், உங்களால் என்ன முடிந்த அநேக எண்ணுவதில்லை, உங்களால் என்ன முடியாத அநேகம் உண்மையாகவே எண்ணத்தக்கது. நமது நிர்வாகம் மற்றும் தனிப்பட்ட இலக்குகள் சில சமயங்கள் மெட்மாக்கின் கிராமத்தின் தற்கால சமானாக இருக்கிறனவா என நினைக்கிறேன். தூரத்திலிருந்து பார்க்க அவை கவர்ச்சியாக தெரிந்தது, ஆனால் நமது அன்புக்குரிய சக மனிதர்களின் உண்மையாக தேவனை சந்திக்க தவறுகிறனவா? என் அன்பான நண்பர்களே, சக ஆசரித்து தரித்தவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடன் அமர்ந்து நமது பொறுப்புக்கு கணக்கு கேட்டால் அவர் திட்டங்களை புள்ளி விவரங்களையும் கவனிப்பார் என நான் உறுதியாக நம்பவில்லை. இரட்சகர் அறிய விரும்புவது நமது இதயத்தின் நிலைமை, நமது சேவை உள்ளவர்களுக்கு எப்படி நேசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எப்படி நமது மனைவிகளிடம் கும்பிடுத்தாரிடம் நாம் அன்பையும் தெரிவிக்கிறோம், எப்படி அவர்களது அன்றாட பாரங்களை இலக்குகிறோம் என அறிய அவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் அவருக்கு நமது பரலோக பிதாவுக்கும் நெருக்கமாக சொல்கிறோம் என அறிய விரும்புவர். நமது சொந்த இருதயங்களையும் ஆராய்ந்து நலமாயிருக்க உதாரணமாக நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் சபையில் ஊழியம் செய்கிறோம் என நம்மை கேட்க வேண்டும். இன்று நான் ஏன் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்று கூட கேட்கலாம். மேலோட்டமாக நான் இக்கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தால் தலைவர் மான்சன் பேச என்னை நியமித்ததால் இங்கு இருக்கிறேன் என்று நான் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். ஆகவே உண்மையில் எனக்கு ஒரு தேர்வு இல்லை. அதோடு கூட நான் ஒரு வரம் வேண்டும் என என் மனைவி எதிர்பார்க்கிறாள், எப்படி அவளிடம் முடியாது என சொல்ல முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பு கொடுத்த சீஷர்களாக நமது கூட்டங்களுக்கும் வருவதற்கும் நமது வாழ்க்கையை வாழ்வதற்கும் நல்ல காரணம் இருக்கிறோம் என்று நான் அனைவரும் அறிவோம். என் போதகரான இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற என் முழு இறுதியத்தோடு நான் வஞ்சிப்பதால் நான் இருக்கிறேன். இந்த மாபெரும் பணியில் அவர் என்னை கேட்பதையெல்லாம் செய்ய நான் இயங்குகிறேன். அவர் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர் மூலம் அவர் பேசும்போது தேவனின் குரலை கேட்கவும் பரிசுத்த ஆவியால் தெளிப்படுத்துவதற்கும் பசித்திருக்கிறேன் என நான் சிறந்த மனிதனாகவும் கிறிஸ்துக்கள் எனது சகோதர சகோதரிகளை உணர்த்தப்பட்ட உதாரணங்களால் உயர்த்தப்பட்டு தேவையிலிருப்பவர்களுக்கு சிறப்பாக ஊழியம் செய்வது எப்படி என கற்கவும் நான் இருக்கிறேன். சுருக்கமாக, நான் எனது பரலோக பிதாவும் இயேசு கிறிஸ்துவையும் நேசிப்பதால் இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறோம் காரணமாக இதுதான் என என் கண்டிப்பான அறிவான இதனால் தான் இரட்சகரை பின்பற்ற அறிவிப்புகளையும் மட்டும் செய்யாமல் தியாகங்களையும் செய்வோம். நாம் சித்தமாயிருக்கிறோம். இதனால்தான் அவரது பரிசுத்த ஆசாரி உத்தவத்தை மரியாதையோடு தரித்திருக்கிறோம். உங்கள் சாட்சி வளர்ச்சியடைந்தும் ஆரோக்கியத்தையும் இருந்தாலும் அல்லது சபையில் உங்கள் நடத்தை மொட்மாக்கின் கிராமத்தைப் போல் அதிகமாக இருந்தாலும் நற்செய்தி என்னவெனில் உங்களிடம் இருக்கிற மெலிந்த பலத்தின் மீதும் காட்டலாம். இங்கு இயேசு கிறிஸ்துவின் சபையில் தினமும் சுவிசேஷ கொள்கைகளை பயன்படுத்தி அவை கூறிய விதமாக முயற்சி அடையலாம் மற்றும் இரட்சகரும் நெருக்கமாக வரலாம். பெருமையோடும் விடாமுயற்சியோடும் சித்துவத்தின் சிறு செயலும் அல்லது நம்பிக்கையின் சிறு தனலும் ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் கொழுந்து விட எரியும் பெரு நெருப்பாகலாம். உண்மையிலே அப்படித்தான் பெரு நெருப்பு ஆரம்பமாயிருக்கிறது சிறு பெரியதாக. ஆகவே நீங்கள் சிறியவர்களாகவும் பலவீனராகவும் உணர்ந்தால் பலவீனமாற்றவை பலம் மனதாக கூடியவரின் கிறிஸ்துவிடம் மற்றும் வாருங்கள். நம்மில் பலவீனமானவர்களும் தேவ கிருபை மூலம் ஒரு ஆவிக்குரிய பலமான முடிந்து ஏனெனில் தேவன் நமது கற்பனைகளையும் கை கொள்வதற்கும் அவர் ஆயிரம் தலைமுறை மற்றும் உடன்படிக்கைகளும் தயவையும் காக்கிற உண்மையில தேவன் சபையின் தலைமையிலிருந்து பாதி உலகம் தள்ளியுள்ள யுத்தத்தில் சிதைந்து போன நாட்டின் தலைமையான குடும்பத்திலிருந்து ஒரு ஏழை ஜெர்மனிய அகதியை தேவன் எடுத்து அது ஆதரிக்க முடியுமானால் அவர் உங்களையும் அடைய முடியும் என்பது எனது எண்ணமாகும். கிறிஸ்துவுக்குள் எனது அன்பான சகோதரிகளை, சிருஷ்டிப்பின் தேவன் உலகில் வாழ்க்கையில் சுவாசத்தை கொடுத்தவர். உங்கள் வாழ்க்கையில் கவசத்தை கொடுக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். உண்மையான ஒளி மற்றும் சத்தியத்தின் ஆவியானவர் நீங்கள் இருக்க வஞ்சி போல் உங்களை ஆக்க முடியும். தேவனின் வாக்குத்தத்தங்கள் உறுதியானவை, நிச்சயமானவை. நாம் நமது பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு எல்லா அதிநீதியிலிருந்து கழுவப்பட்டு முடியும். நமது தனிப்பட்ட சூழ்நிலையிலும் குடும்பங்களிலும் சத்தியத்தின் கொள்கைகளிலும் தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்தால் கடைசியில் நாம் இனி பசியடையாம இருந்து இனி தாகம் அடையாவதும் இல்லை. சிங்சனத்தில் மத்தியிலிருந்து ஆட்டுக்குட்டியை போன்ற இவர்கள் மேய்ந்து இவர்களை ஜீவன தண்ணீருக்குள் ஊற்றுதலை நடத்துவார். தேவன் நாமே இவர்களுக்கு கண்ணீர்களையும் துடைப்பார் என்று நினைக்கு வருவோம். ஆனால் நாம் தனிப்பட்ட கோட்பாடு அல்லது அமைப்பு பின்னால் மறைந்து கொண்டிருந்தால் இந்த நடக்க முடியாத இப்படிப்பட்ட செயற்கையான சிஸ்துவத்தின் நாம் உண்மையாகவே யார் என பார்ப்பதை தடுப்பது மட்டுமின்றி இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் அற்புதங்களை மூலம் உண்மையாகவே மறுத்தலிலிருந்து தடுக்குகிறது. நமது ஆவிக்குரிய தன்மையும் திறமையும் முன்னேற்றத்தையும் பிறர் பாராட்டுமற்று நம்மை சாட்சி பொருள் வைத்திருக்கும் இடமாக சபை ஒரு வகையான விற்பனை காலாம். பரமாரிக்கும் சிறக்கவும் வாகனங்கள் வருகிற ஒரு பரம்புரி நிலைமையாகும். நாம் அனைவருக்கும் பலம் தீக்கப்படும் பரமரிப்பு சீராகும் தேவையில்லையா? நமது பிரச்சனையை மறைக்க அல்ல குணமாக்க நாம் சபைக்கு வருகிறோம். ஆசாரி உத்தவம் தரித்தவர்களுக்கு நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. தேவனுடைய மந்தியை மெய்த்து கட்டாயமாய் அல்லது மனப்பூர்வமாய் ஆதாயிருக்கு அல்ல, உற்சாக மனத்தோடும் சுதத்திரத்தை இருப்போமாய் அருளுகிறவர்களை இல்லாமல் மதை மதல் அளிக்க இருக்க வேண்டும். நினைவு கூறுங்கள் சகோதரரே, தேவன் பெருமை உள்ளவர்களாகவும் எதிர்த்து நிற்கிறார், தலைமை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், மிக மகத்துவமான மிக தகுதியுடையவர், மிக சாதித்தவர், இந்த உலகத்தின் மீது நடந்தவர், மிகவும் தாழ்மையானவர் கூட அவர் செய்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்க முடியும். சொன்னவர் சில பார்வைகளை மட்டும் கொண்டு தனிமையிலே தனது மிக அற்புதமான சேவைகளை சிலவற்றை செய்திருக்கார். ஒருவர் அவரை நல்லவர் என அழைத்த போது அந்த பாராட்டை அவர் மறுத்து தேவன்தான் உண்மையாகவே நல்லவன் என கூறினார். தெளிவாக உலகத்தின் புகழ்ச்சி அவருக்கு ஒரு பொருட்டல்லை. அவரது ஒரே நோக்கம் அவரது பிதாவுக்கும் ஊழிய செய்வது, பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்வதே மெய்யாகும். சகோதரரே, இந்த நமது உயர்ந்த மற்றும் பரிசுத்த அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் முகவர்களாக அவர் நேசித்தபடி நேசிக்கவும் அவர் செய்வித்தபடி செய்விக்கவும் தொங்குகிற கைகளை உயர்த்தவிடவும் மெலிந்த முட்டிகளை பலப்படுத்தவும் வரியோரையும் தேவையாயிருப்போரையும் கவனிக்கவும் விதவைகளையும் அநாதிகளையும் கவனிப்போமாக. சகோதரே, நமது குடும்பங்களிலும் குழுமங்களிலும் தொகுதிகளிலும் பிணியங்களிலும் சமுதாயங்களிலும் தேசத்திலும் சேவை செய்யும் சோதனை நமது கவனத்தை ஈர்ப்பதை தடுத்து மாறாக மிக உயர்ந்த கணத்துக்காக நமது கர்த்தருக்கு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக நான் ஜெபிக்கிறேன். நாம் அப்படி செய்யும் போது நாம் நமது சிறந்த மிக உண்மையான உத்தமமாக வழிநடத்துகிற பாதையில் நடக்க வேண்டும். இது குறித்து நமது போதகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.